Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம்.
In our last few sessions we have been considering the importance of the Christian home.
கிறிஸ்தவ குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து கடந்த ஒரு சில நிகழ்ச்சிகளிலே தியானித்து வருகிறோம்.
In the new covenant,
புது உடன்படிக்கையிலே,
we can say our Christian life and ministry is like building a house.
நம்முடைய கிறிஸ்தவ ஊழியமும் கிறிஸ்தவ குடும்பமும் ஒரு வீட்டை கட்டுவதற்கு ஒப்பிடலாம்.
The foundation for that house,
அந்த வீட்டினுடைய அஸ்திபாரம்,
is the perfect love of God for us.
தேவன் நம்மீது வைத்திருக்கிற பூர்ண அன்புதான்.
The assurance that you have of that,
உங்களுக்கு அந்த அன்பு இருக்கிறது என்பதனுடைய நிச்சயம்.
If you don't have a clear assurance that God loves you as he loved Jesus Christ,
இயேசு கிறிஸ்துவை நேசித்தது போலவே உங்களையும் நேசிக்கிறார் என்கிற அந்த காரியத்தில் உங்களுக்கு நிச்சயம் இல்லை என்றால்,
your house will shake sometime or the other.
ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பமானது ஆடிவிடும்.
Your life will shake.
உங்களுடைய வாழ்க்கையை அசைந்து விடும்.
So make sure this foundation is firm.
ஆகவே இந்த அஸ்திபாரமானது உறுதியாக இருக்கிறது.
You don't have any doubt at all about God's love for you.
அப்படி இருக்கும் பட்சத்திலே தேவனுடைய அன்பை சற்றேனும் சந்தேகிக்க மாட்டீர்கள்.
Let me tell you something.
ஒன்றை உங்களுக்கு சொல்ல,
all suspicion,
எல்லா சந்தேகம்,
all jealousy,
எல்லா பொறாமை,
all competition,
எல்லா போட்டி,
all comes from not having this foundation.
இவர்கள் எல்லாமே இந்த அஸ்திபாரம் இல்லாத ஒரு முகாந்தரத்தின் நிமித்தமாய் வருகிறது.
If you have this foundation, your life will be absolutely secure.
இந்த அஸ்திபாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் முற்றிலும் பாதுகாப்புள்ளவர்களாய் இருப்பீர்கள்.
God loves you as he loved Jesus. John 17:23.
யோவான் 17:23 இல் சொல்லப்பட்டது போல இயேசுவை நேசித்தது போலவே தேவன் உங்களையும் நேசிக்கிறார்.
Then on that we build what we call the ground floor of the first story.
அந்த அஸ்திவாரத்தின் மேல் தான் நாம் கீழே உள்ள தளத்தை அல்லது முதல் தளத்தை நாம் கட்டுகிறோம்.
And this first story of the house is our personal life.
இந்த வீட்டினுடைய முதல் தளம் என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை.
1 John 1:7. If we walk in the light as God is in the light, we have fellowship with one another.
தேவன் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நாம் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம்.
We are not talking about perfection, we are talking about walking in God's light.
நாம் பூரணத்தை பற்றி பேசவில்லை, தேவனுடைய ஒளியிலே நடக்கிற வாழ்க்கை குறித்து பேசுகிறோம்.
According to the light we have at each stage in our Christian life,
நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலேயும் நமக்கு இருக்கிற வெளிச்சத்தின்படி நடக்கிறோம்.
We must walk in that light.
நாம் அந்த வெளிச்சத்திலே நடக்க வேண்டும்.
Not in the light that an older brother has.
ஒரு வயது முதிர்ந்த ஒரு சகோதரனுக்கு இருக்கிற வெளிச்சத்திலே.
The light that you have.
உனக்கு இருக்கிற வெளிச்சத்திலே.
That is enough for your personal life.
உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது போதும்.
And as you walk with the Lord, that light will increase.
நீ தேவனோடு கூட அப்படி இந்த ஒளியிலே நடந்தால் அந்த ஒளி அதிகமாகும்.
Jesus will constantly cleanse you from all sin.
இயேசுவின் ரத்தம் தொடர்ந்து உன்னுடைய எல்லா பாவங்களிலும் உன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கும்.
So you keep your conscience clear before God and man at all times as you walk in the light.
அந்த ஒளியிலே நடக்கும்பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக உங்களுடைய மனசாட்சியை சுத்தமாய் காத்துக் கொள்வீர்கள். இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை.
On top of that you build the second story.
அதற்கு மேலே நீங்கள் இரண்டாவது தளத்தை கட்டுகிறீர்கள்.
Which is your home life.
அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை.
Where at home you seek to love your partner as Christ loved you.
கிறிஸ்து உங்களை நேசித்தது போலவே குடும்பத்திலே உங்களுடைய வாழ்க்கை துணையை நேசிக்க முயற்சிப்பீர்கள்.
That we've thought about.
அதை குறித்து நாம் சிந்தித்தோம்.
But there's another part there.
அங்கே இன்னொரு பகுதி.
And that is that you bring up your children in God-fearing ways.
கர்த்தருக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய காரியம்.
And on top of that you build the third story.
அதற்கு மேலாக மூன்றாவது தளத்தை கட்டுகிறீர்கள்.
Which is
அது என்ன?
Your ministry to other people.
மற்ற ஜனங்களுக்கு நீங்கள் செய்கிற ஊழியம்.
That has to be built with these three things underneath.
அதற்கு கீழாக இந்த மூன்று காரியங்களுக்கு மேலாக தான் அதை கட்ட
வேண்டும். The foundation of God's love for you.
உங்கள் மீது தேவன் வைத்திருக்கிற அன்பு என்கிற அஸ்திவாரம்.
Your personal walk with the Lord.
தேவனோடு கூட நீங்கள் நடக்கிற தனிப்பட்ட ஜீவியம்.
Your home life.
உங்களுடைய குடும்ப வாழ்க்கை.
On top of that only can you build the third story of your ministry.
அதற்கு மேலாக தான் உங்களுடைய ஊழியம் என்கிறதான மூன்றாவது தளத்தை கட்ட முடியும்.
Many people have tried to have a ministry without having these three things underneath.
அநேகர் கீழாக இந்த மூன்று காரியங்கள் இல்லாதபடிக்கு ஊழியத்தை செய்ய முற்பட்டிருக்கிறார்கள்.
Then the whole building collapses.
முழு கட்டடமும்
இடிந்துவிடும்.
கொஞ்ச நாட்கள் அது நிலைத்திருக்கலாம்.
பட் லைக் யூ சடன்லி ஹியர் ஆஃப் சம் பிரீச்சர் ஹூ ஹஸ் ஃபாலன், தட் ஹேப்பன்ஸ்.
திடீரென்று ஒரு பிரசங்கர் விழுந்து விட்டார் என்று கேட்பது போல அந்த குடும்பமும்
ஒன் ஆஃப் தீஸ் த்ரீ திங்ஸ்.
இந்த மூன்று தளங்களில் ஏதோ ஒரு தளம் அஸ்திவாரம்
ஸ்டோரி,
முதல் தளம்,
செகண்ட் ஸ்டோரி,
இரண்டாவது தளம்.
Then only we can have the third story of our ministry.
அதற்கு பிறகுதான் நம்முடைய ஊழியமாகிய மூன்றாவது தளத்தை கட்ட முடியும்.
We must always watch this.
நாம் எப்பொழுதுமே இதை கவனமாய் பார்த்துக் கொள்ள வேண்டும்.
Start like this.
இது போல ஆரம்பிக்கலாம்.
And after some years, as God blesses your ministry,
ஒரு சில வருடங்கள் கழித்து தேவன் ஊழியத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது,
you can begin to ignore your personal life.
நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் அலட்சியப்படுத்த முடியும்.
You can begin to ignore your home life.
அல்லது குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அலட்சியப்படுத்த முடியும்.
Then you are in danger in your ministry.
அப்பொழுது ஊழியத்திலே உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்ற அர்த்தம்.
And your ministry can be ruined.
உங்களுடைய ஊழியமும் அழிக்கப்பட முடியும்.
So we want to think a little bit about bringing up children now.
ஆகவே பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தை குறித்து நாம் சற்று தியானிக்க
போறோம். How important is this?
அது எவ்வளவு முக்கியம்?
In the Old Testament,
பழைய ஏற்பாட்டில்
we read in Genesis in chapter 18.
ஆதியாகமம் 18 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்.
An amazing statement that God says about Abraham.
ஆபிரகாமை குறித்து வியக்கத்தக்கதான ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்கிறார்.
Why did God choose Abraham?
ஏன் தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார்?
We can say so that through him the nation of Israel will come and prepare the way for the Messiah.
அவன் மூலமாக இஸ்ரவேல் தேசம் வரும், மெசியா வருவதற்கு அது ஒரு ஆயத்தமாக இருக்கும் என்பதனாலே.
But notice further what God himself says in Genesis 18 and verse 19.
ஆதியாகமம் 18 அதிகாரம் 19 வசனத்திலே தேவனே என்ன சொல்கிறார் என்று கவனியுங்கள்.
I have chosen Abraham.
நான் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தேன்.
In order that he may command his children and his household after him to keep the way of the Lord by doing righteousness and justice.
அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்ய வேண்டும் என்று போதிக்கும்படியாக.
Why did he choose him?
ஏன் தேவன் ஆபிரகாமை
தேர்ந்தெடுத்தார்? To bring up children whom he could command to live in righteousness.
நீதியிலே வாழ வேண்டும் என்று கட்டளையிடத்தக்கதாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடத்தக்கதாக.
Why is that important?
ஏன் அது முக்கியம்?
So that it says here that the Lord may bring upon Abraham everything that he had spoken.
ஆபிரகாம் சொன்ன அவ்வளவு காரியங்களையும் நிறைவேற்ற முடியாது என்று பார்க்கிறோம்.
What the Lord had spoken to Abraham.
தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்ற முடியாது.
So for the Lord to fulfill what he had said to Abraham, it was essential that Abraham brought up his children in a godly way.
ஆகவே ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற முடியாது, அவன் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் பிள்ளைகளை கர்த்தருடைய நீதியிலே நியாயத்திலே வளர்க்க வேண்டும்.
One of the clearest examples of the way he brought up Isaac in a godly way is this.
அவன் ஈசாக்கை தேவ பக்தியுள்ள வழியிலே வளர்த்தான் என்பதனுடைய அத்தாட்சி இதுதான்.
In Genesis 22,
ஆதியாகமம் 22
அதிகாரம், when he takes Isaac up to the top of the mountain,
ஈசாக்கை அந்த மலையின் உச்சிக்கு கொண்டு செல்கிறான்.
And Isaac doesn't have a clue where the lamb is going to come from to be sacrificed.
அங்கே பலி செலுத்தப்பட முடியாத ஆடு எங்கிருந்து வரப்போகிறது என்று சற்றேனும் அறியாதவனாய் இருந்தான்.
He had seen his father sacrifice to the Lord lambs many times.
அநேக சந்தர்ப்பங்களிலே ஆட்டை தேவனுக்கு பலி செலுத்துறதை அவன் பார்த்திருக்கிறான்.
But now he is a young 25-year-old man.
ஆனால் இப்பொழுது அவன் 25 வயது முடிந்த ஒரு வலிமையாக இருக்கிறான்.
Healthy.
மிகவும் ஆரோக்கியமான வலிமையாக
இருக்கிறான். Able to carry all that load of wood up to the top of the mountain.
அங்கே அந்த எரிக்கக்கூடிய மரங்களை எல்லாம் அவன் தோளிலே தூக்கி செல்லக்கூடிய திடகார்த்தமான சரீரம் இருக்கிறது.
Abraham was old 125-year-old man walking with a stick up to the top.
தன்னுடைய ஆபிரகாம் 25 வயது மகனோடு கூட வயது முதிர்ந்த அவர் குச்சை வைத்து நடந்து கொண்டு போகிறார்.
He himself is 125 years old.
அவருக்கு அப்பொழுது 125 வயதாகிறது.
And on the top of the mountain,
அந்த மலை உச்சியிலே
Abraham lays the wood on the that stone altar.
அங்கே கல்லினாலே செய்யப்பட்ட பலிபீடத்திலே அந்த விறகுகளை அடுக்கி வைக்கிறான்.
And then he tells Isaac,
ஈசாக்கை பார்த்து சொல்கிறான்,
there is no lamb here.
இங்கே ஆடு இல்லை.
You are the sacrifice.
நீதான் பலி.
I want you to lie down here. I'm going to tie you up and I'm going to kill you.
நீ இங்கே படுக்க வேண்டும், நான் உன்னை கட்ட போகிறேன், நான் உன்னை கொலை செய்ய போகிறேன்.
Imagine the shock that this 25-year-old young man gets.
25 வயது மகனுக்கு வரக்கூடிய அந்த அதிர்ச்சியை எண்ணி பாருங்கள்.
Which 25-year-old young man today will lie down in order to be killed by his father?
தன்னுடைய தகப்பனாலே கொல்லப்படும்படியாக எந்த 25 வயது மகன் இன்றைக்கு படுப்பானபடி?
What do we see Isaac do there?
ஈசாக்கு அங்கே என்ன செய்கிறதை பார்க்கிறோம்?
He says, Dad, if that's what you want me to do, I'll do it.
அப்பா, அப்படிதான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நான் செய்கிறேன்.
If that's what God's commanded you to do, I'm ready.
தேவன் இப்படித்தான் கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னால் நான் ஆயத்தம்.
Do you see how Abraham had brought up Isaac?
ஆபிரகாம் ஈசாக்கை எப்படி வளர்த்தார் என்று பார்த்தீர்களா?
God,
கர்த்தருக்கு பயப்பட,
to do whatever God says, even if God says you got to be killed on the altar.
நீ பலிபீடத்திலே கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதற்கும் கீழ்ப்படிய முடியாது.
Abraham could not have forced him.
ஆபிரகாம் அவனை கட்டாயப்படுத்தியிருக்க முடியாது.
He was a strong 25-year-old man.
அவன் வலிமையான 25 வயதுடைய திடகாத்திரமான
Abraham could never have tied him down.
ஒரு காலம் ஆபிரகாமால் அவனை கட்டியிருந்திருக்க முடியாது.
There were no servants with Abraham on the top of the mountain.
அந்த மலையின் உச்சியிலே ஆபிரகாமுக்கு வேலைக்காரர்களும் கிடையாது.
It was Isaac's obedience that Abraham was absolutely sure of.
ஈசாக்குடைய கீழ்ப்படுதலிலே தான் ஆபிரகாம் நிச்சயமுடையவனாயிருந்தான்.
Otherwise he would have taken some servants with him to make sure that Isaac does not resist when he tries to tie him down.
இல்லாவிட்டால் அவனை கட்டும்பொழுது ஈசாக்கு எதிர்க்க கூடாது என்று சொல்லி அவன் 4-5 வலிமையான வேலைக்காரர்களை
கூட்டிக் கொண்டு
அங்கே எந்த வேலைக்காரர்களையும் கூட்டிச் செல்லவில்லை.
Because he knew he had an obedient son.
என்றால் தனக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மகன் இருக்கிறான் என்பதை அறிந்திருந்தான்.
That is why God could bring upon Abraham all the things he had promised.
ஆகவே தான் தேவன் வாக்கு பண்ணின காரியங்களை ஆபிரகாமிலே நிறைவேற்ற முடிந்தது.
Much more in the New Testament.
அதைக் காட்டிலும் அதிகமாக புதிய ஏற்பாட்டிலே.
We read in 1 Timothy and chapter 3.
1 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்.
When Paul tells Timothy to the type of elders he should choose for to lead in the church.
சபையை நடத்துவதற்கு எவ்விதமான மூப்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது
he gives certain qualifications.
அவர்களுக்கு சில குணாதிசயங்களை கொடுக்கிறான்.
And home life is very very important in those qualifications.
அந்த நிபந்தனைகளிலே குடும்ப வாழ்க்கைக்கு மிக முக்கியத்துவம் தரப்படுகிறது.
In those days there were many people who were converted from heathenism who had two wives.
அந்த நாட்களிலே புறஜாதியிலிருந்து அநேகர் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏற்கனவே இரண்டு மனைவிமார்கள் இருந்தார்கள்.
They had divorced the first one and got married again.
சிலர் முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு மீண்டும் திருமணம் செய்து
கொண்டார்கள்.
இரண்டு மனைவிமார்கள் இருந்தார்.
One living, their first wife somewhere else now.
முதலாவது மனைவி வேற எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாள்.
Now the second one whom he is married to.
இப்பொழுது இரண்டாவது மனைவி திருமணம் செய்து
கொண்டார். The Lord said through Paul.
ஆண்டவர் பவுல் மூலமாக சொல்கிறார்.
Such a person can repent and come and be a part of the church.
அப்படிப்பட்ட மனிதன் மனம் திரும்பி வந்து சபையில ஒரு பகுதியாக இருக்கலாம்.
But he can never be an elder in the church.
ஆனால் சபையில அவன் மூப்பனா இருக்கவே முடியாது.
A divorced person cannot be an elder in a church because he's got two wives.
விவாகரத்து செய்த மனிதன் சபையில மூப்பனா இருக்க முடியாது. ஏனென்றால் அவனுக்கு இரண்டு மனைவிகள்
இருக்கிறார். Husband of one wife.
அவன் ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும்.
And then it goes on to say,
பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது
verse 4,
நான்காம் வசனம்,
he must be one who can manage his own family well.
தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த அறிந்திருக்கிறவனாய் இருக்க
வேண்டும். Keeping his children under control with all dignity.
தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும்.
He's not talking here about grown up children who have gone and established their own homes.
வளர்ந்த பிள்ளைகள் போய் தனியாய் குடும்பம் நடத்தினால் அவர்களை பற்றி சொல்லவில்லை.
He's talking about those who got children in their own home.
தங்களுடைய சொந்த குடும்பத்திலே பிள்ளைகளை வைத்திருக்கிறார்கள் அவர்களை பற்றி.
He must be able to control those children.
அப்படிப்பட்ட பிள்ளைகளை அவன் அடக்க பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும்.
If you got five children,
உங்களுக்கு ஐந்து பிள்ளைகள் இருப்பார்கள்.
You cannot control them at home.
குடும்பத்திலே அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால்
can you control 50 people in a church?
சபையில் 50 பேரை எப்படி நீங்கள்
கட்டுப்படுத்துவீர்கள்?
அல்லது சபையில் இருக்கிற 200 பேரை எப்படி கட்டுப்படுத்துவீர்கள்?
can't control 3 children at home.
குடும்பத்திலே 3 பிள்ளைகளை உங்களாலே கட்டுப்படுத்த முடியவில்லை.
It says in verse 5.
ஆகவே ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம்.
If a man does not know how to manage his own household, how will he take care of the church of God?
ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்க அறியாமல் இருக்கும்பொழுது நடத்த அறியாதிருக்கும்பொழுது தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்?
So an elder is tested in this area.
ஆகவே ஒரு மூப்பன் இந்த பகுதியிலே சோதிக்கப்படுகிறான்.
Is he qualified to lead God's church?
தேவனுடைய சபையை நடத்துவதற்கு தகுதி பெற்றவனா?
Well, let's see how he is running his own home.
இப்படி தான் அவன் தன்னுடைய சரி அவன் வீட்டை எப்படி நடத்துறான் என்று பார்ப்போம்.
The way he runs his home will be the way he runs the church.
சபையை எப்படி நடத்துறானோ அப்படியே தான் வீட்டை எப்படி நடத்துறானோ அப்படி தான் சபையை நடத்துவான்.
And if his children have no respect for him,
பிள்ளைகளுக்கு தகப்பன் மீது மரியாதையே இல்லை என்றால்,
people in the church are not going to have any respect for him either.
சபையில் இருக்கிற மக்களும் கூட அவன் மூப்பன் மேல் மரியாதையை காமிக்க மாட்டார்கள்.
So we see here the tremendous importance of the way we have brought up our children if we are to have any responsibility in God's church.
தேவனுடைய சபையிலே ஏதாவது பொறுப்பு நமக்கு இருக்குமேயானால் குடும்பத்தை எந்த அளவுக்கு நடத்தக்கூடிய பொறுப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம்.
And therefore we need to understand scriptural principles of bringing up children.
ஆகவே பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய வேதத்திலே சொல்லப்பட்ட கோட்பாடுகள் எப்படி என்பதை நாம் பார்க்கிறோம்.
Children are different.
பிள்ளைகள் வித்தியாசமானவர்கள்.
Temperaments are different.
அவருடைய குணாதிசயங்கள் தன்மைகள்
மாறுகிறது.
அவருடைய திறமைகள் வித்தியாசமாக இருக்கிறது.
They have many many differences. If you have four children, all four are different.
நான்கு பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் நான்கு பிள்ளைகளும் வித்தியாசமானவர்களா இருக்கிறார்கள்.
But
ஆனால்
all four must listen to you as the father.
ஆனால் தகப்பனாக இருக்கிற உங்களுக்கு அந்த நான்கு பேர்களும் கீழ்ப்படிய வேண்டும்.
Otherwise you can't be an elder in the church.
இல்லாத பட்சத்தில் சபையில் மூப்பனா இருக்க முடியாது.
In the book of Titus,
தீத்துவின் புத்தகத்திலே,
where qualifications of elders are mentioned,
மூப்பனுடைய தகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது.
Again it says in Titus 1 verse 6,
தீத்து ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் மீண்டும்
பார்க்கிறோம்,
புருஷன் ஒரே மனைவியுடைய மூப்பன் ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும்.
அண்ட் ஃபர்தர்
மீண்டும்
இட் சேஸ் ஹி மஸ்ட் ஹவ் சில்ட்ரன் ஹூ பிலீவ் வெர்ஸ் 6 நாட் அக்யூஸ்ட் ஆஃப் டிசிபேஷன் ஆர் ரிபெல்லியன்.
துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை
உடையவனாக
ஏனென்றால் தேவனுடைய உக்காரணக்காரனாய் குற்றம் சாட்டப்படாதவனாய் இருக்க வேண்டும்.
So family life is emphasized again in the New Testament as a qualification to be an elder in God's house.
ஆகவே தேவனுடைய வீட்டிலே மூப்பனாய் இருப்பதற்கு குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.
And if we don't have a good home testimony, we have no right to have any responsibility in God's church.
ஒரு நல்ல குடும்பம் என்கிற சாட்சியை பெறாத பட்சத்திலே தேவனுடைய சபையில் மூப்பனாய் இருப்பதற்கு உரிமையே கிடையாது.
Now this was not required in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே இந்த நியதிகள் எல்லாம் தேவையில்லாமல்
இருந்தது. How Moses lived with his wife and how he brought up his children was not important.
மோசே எப்படி மனைவியோடு கூட நடந்து கொண்டான், எப்படி தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தான் என்பது முக்கியமில்லாத காரியம்.
And like that with all the other prophets.
அதுபோல அநேக தீர்க்கதரிசிகளின்
வாழ்க்கை was not fundamental to their ministry.
அவருடைய ஊழியத்திற்கு குடும்ப வாழ்க்கை என்பது
அடிப்படையாக
புதிய உடன்படிக்கையில் அப்படி இருக்கிறது.
Like I said earlier,
நான் ஏற்கனவே சொன்னது போல,
our ministry is the top floor above our family life.
நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்பதனுடைய மேலே தான் மேல்தளமாக ஊழியம் கட்டப்பட்டிருக்க வேண்டும்.
So if you ignore your family life, you're going to destroy your ministry.
ஆகவே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அலட்சியம் செய்தீர்களானால் உங்களுடைய ஊழியத்தையும் அழித்துக் கொள்வீர்கள்.
So we turn to Ephesians in chapter 6, we read some instructions for fathers.
ஆகவே எபேசியர் 6 அதிகாரத்திலே தகப்பன்மார்களுக்கு சொல்லப்பட்ட புத்திமதி
இருக்கிறது.
பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம்.
We must not expect our children to obey us in some area which is contrary to what God says.
தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு புறம்பாக முரண்பாடான காரியங்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது.
Don't ask your children to answer the phone and say daddy is not here.
வீட்ல இருக்கும்போது அப்பா இல்லை என்று சொல், போன் வந்தால் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம்.
That's teaching them to tell a lie.
அது பொய் சொல்ல கற்றுக் கொடுப்பது போல.
We must never do that.
நாம் ஒரு காலம் அதை செய்யக்கூடாது.
That's just an example.
இது ஒரு உதாரணம் தான்.
Don't permit your children to cheat in the examination.
பரீட்சையில் காப்பி அடிப்பதற்கு பிள்ளைகளை அனுமதிக்க கூடாது.
And it says here the children must honor their father and mother.
இங்கே தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் பிள்ளைகள் என்று பார்க்கிறோம்.
They can't even read when they are 1 or 2 years old.
1-2 வயதா இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு படிக்க முடியாது.
So who's going to teach them to honor their father and mother?
ஆகவே தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது
யார்?
பெற்றோர்கள் தான்.
Parents have to tell them.
பெற்றோர்கள் தான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும்.
You have to listen to daddy and mommy.
அப்பா அம்மாவுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும்.
You must always speak respectfully to daddy and mommy.
அப்பா அம்மாவிடத்தில் எப்பொழுதும் கண்ணியமாய் மதிப்பாய்
பேச வேண்டும். You must always speak respectfully to older people.
உன்னை விட வயது முதிர்ந்தவர்களிடத்தில் கண்ணியமாய் பேச வேண்டும்.
Many many Christians are not teaching their children these things.
அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இவைகளை போதிப்பதில்லை.
We have to teach them because they can't read the Bible themselves when they are 1 year old.
ஒரு வயதா இருக்கும்போது அவர்களால் வேதத்தை படிக்க முடியாது. ஆகவே நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
And if you wait till they are old enough to read these verses, by the time it may be too late.
படிப்பு பிள்ளைகள் படிக்கட்டும், படிப்பு வரை நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் அது கால தாமதமாகி
வருகிறது. We need to teach some of these things to them when they are 1 year old.
ஒரு வயதா இருக்கும்போதே நாம் இந்த காரியங்களை போதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
Honor your father and mother.
தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக.
And when you are at home, that means obey them.
வீட்டில் இருக்கும்போது கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள்.
And when you leave the home,
வீட்டை விட்டு செல்லும்
போது, you still have to honor your father and mother, but you don't have to obey them.
இன்னுமாய் பெற்றோரையும் கனம் பண்ண வேண்டும், ஆனால் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவையில்லை.
Because you are not a child at home.
என்றால் இப்பொழுது வீட்டில் நீ குழந்தையாக இல்லை.
How do I know that?
அது எப்படி எனக்கு தெரியும்?
How do I know this is God's standard?
இது தேவனுடைய தரம் என்று எனக்கு எப்படி
தெரியும்? Whenever we have a doubt about anything in scripture, let's look at the earthly life of Jesus.
எப்பொழுதெல்லாம் நமக்கு வேதத்திலே ஒரு சந்தேகம் வருவதோ அப்பொழுது இயேசுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கலாம்.
How do we see the earthly life of Jesus?
இயேசுடைய பூமிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது?
We read there that when he was at home in Luke chapter 2 we saw the other day he was subject to Joseph and Mary throughout.
மற்ற நாளிலே நாம் தியானித்தது போல லூக்கா 2 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், குடும்பத்தில் இருக்கும் வரை இயேசு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தார்.
Joseph had probably died but Jesus was subject to Mary right up to the age of 30.
யோசேப்பு சீக்கிரமாக மரித்திருந்திருப்பான், இயேசு 30 வயது ஆகும் வரை மரியாளுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தார்.
And then
பிறகு
he begins his ministry after he's anointed with the Holy Spirit.
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்.
Then his relationship with his mother has changed.
பிறகு அவருக்கும் தாய்க்கும் உள்ள உறவு மாறுகிறது.
Now he says, who is my mother? Those who hear the word of God and do it.
இப்பொழுது என்னுடைய தாய் யார்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிவர்கள் எனக்கு
தாய். His mother comes and tells him they don't have any wine in the marriage in Cana.
கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் இல்லை என்று தாய் வந்து சொல்லும்போது,
Jesus says, woman, what have I got to do with you?
ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என்று கேட்கிறார்.
In other words, don't try to interfere in my ministry.
என்னுடைய ஊழியத்திலே தலையிடாதே என்று வேறு
வார்த்தை சொல்லப்படவில்லை. My hour has not yet come.
என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை.
I will do things according to the Father's leading. I'm not going to listen to you anymore.
இனிமேல் உனக்கு நான் செவி கொடுக்கப் போவதில்லை. நான் பிதாவுடைய வழிநடத்துதல் மட்டும்தான் செய்ய வேண்டும்.
That teaches us.
அது எதை
கொடுக்கிறது? Leaves the home.
ஒரு குழந்தை வீட்டை வளர்ந்து வீட்டை விட்டு வெளியே போகாது.
His own home.
தன்னுடைய சொந்த குடும்பத்தை அமைக்கும் பொழுது,
whether he's married or unmarried.
திருமணமாகியோ ஆகாமலோ,
he's moved away from home and set up his own home.
வீட்டை விட்டு வெளியே போய் தன்னுடைய சொந்த வீட்டையோ குடும்பத்தையும் அமைக்க,
he doesn't have to listen to his father and mother anymore.
இனிமேலும் தகப்பனுக்கும் தாய்க்கும் செவி கொடுக்க வேண்டும் என்ற தேவையில்லை.
He didn't listen to Mary anymore.
இயேசு மரியாளுக்கு இன்னும் கீழ்ப்படியவில்லை.
But he cared for her.
ஆனால் மரியாளை
கவனித்தார். Even when he was dying on the cross, he cared for his mother.
சிலுவையிலே மரிக்கும் பொழுது கூட தன்னுடைய தாய்க்காக அவர்
கவலைப்பட்டார். He made some provision for her to stay.
தன்னுடைய தாய் வாழ வேண்டும் அதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று விரும்பினார்.
We have to teach our children that.
நம்முடைய பிள்ளைகளுக்கு இவளை
கற்று கொடுக்க வேண்டும். As long as you are at home, you must honor father and mother.
வீட்டிலே இருக்கும் வரை தகப்பனையும் தாயும் கனம் பண்ண
வேண்டும். You must always speak respectfully to people older than you.
உன்னை காட்டிலும் வயதிலே பெரியவர்களிடத்திலே மரியாதையாய் பேச கற்றுக்கொள்ள வேண்டும்.
I find many many parents are not teaching their children these important truths.
நான் பார்க்கிறது என்னவென்றால் अनेक பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த சத்தியங்களை சொல்லிக் கொடுப்பதில்லை.
And then it says specifically to the fathers.
பிதாக்களுக்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது.
Verse 4.
நான்காம் வசனம்.
First of all a negative thing.
முதலாவதாக எதிர்மறையான ஒன்று.
Do not provoke your children to anger.
உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள்.
If you've been a father for some time,
நீங்கள் கொஞ்ச நாட்கள் தவப்பனா இருந்திருப்பீர்களா?
You know that it's very easy to get angry with our children.
நம்முடைய பிள்ளைகளோடு கூட கோபப்படுவது மிகவும் எளிதாக இருக்கிறது.
They do so many things to irritate us.
நம்மை எரிச்சலூட்ட முடியாத பல காரியங்களை செய்கிறார்கள்.
And to provoke us to anger.
நம்மை கோபப்படுத்துகிறார்கள்.
And we have to be careful that we don't provoke them to anger by our reaction.
நம்முடைய பிரதிக்கிரியைகளினாலே நாம் நடந்து கொள்கிற விதத்தினாலே அவர்களை கோபப்படுத்தாமல் இருப்பதற்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும்.
So when I discipline them, there must be no anger in my discipline.
ஆகவே நான் அவர்களை சிட்சிக்கும் பொழுது என்னுடைய சிட்சையிலே கோபம் இருக்கக்கூடாது.
When I correct them, there should be no anger in my correction.
என்னுடைய பிள்ளைகளை நான் திருத்தும் பொழுது அங்கே கோபம் இருக்கக்கூடாது.
This is where fathers have to be careful.
இங்கே தான் தகப்பன்மார்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
And what do fathers have to teach their children?
தகப்பன்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எதை போதிக்க வேண்டும்?
It says here they must bring them up Ephesians 6:4 in the discipline and instruction of the Lord.
கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டும் என்று நான்காம் வசனத்தில்
பார்த்தோம்.
இரண்டு காரியங்கள்.
One is the instruction of the Lord.
ஒன்று கர்த்தருக்கேற்ற சிட்சைகள் அல்லது புத்திமதி.
Which is more than just reading Bible stories to them.
வேதத்தில் இருக்கிற கதைகளை வாசித்து கொடுப்பதை காட்டிலும் அதிகமான ஒன்று.
Teaching them the principles of God's word.
தேவனுடைய வார்த்தையின் கோட்பாட்டை போதிக்க வேண்டும்.
Not just what is written there.
அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது அதே அல்ல.
Principles of God's word.
அதாவது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படை கோட்பாடுகளை கற்றுக் கொடுக்க வேண்டும்.
That's what we have to teach them.
அதைத்தான் நாம் சொல்லிக் கொடுக்க
வேண்டும். That is the instruction of the Lord.
அதான் கர்த்தருக்கேற்ற சிட்சை.
Then what about the discipline of the Lord?
கர்த்தருக்கேற்ற போதனை தான் அது. இப்பொழுது சிட்சை என்றால் என்ன?
The Bible says God disciplines us.
தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது.
Because we are his sons.
நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே.
And he disciplines us in various ways.
பல விதங்களிலே நம்மை அவர் சிட்சிக்கிறார்.
Through allowing other people to hurt us.
மற்ற ஜனங்கள் நம்மை காயப்படுத்தி தீமை செய்து
financial difficulty.
பொருளாதார நெருக்கடி அனுமதிப்பதன் மூலமாய்.
Sickness.
வியாதிகளின் மூலமாய்.
Through pressures at work.
வேலை ஸ்தலத்திலே வரக்கூடிய அழுத்தங்களின் மூலமாய்.
Through trials we are broken.
உபத்திரவங்களின் மூலமாய் நாம் உடைக்கப்படுகிறோம்.
And we are disciplined by the Lord.
தேவனாலே நாம் சிட்சிக்கப்படுகிறோம்.
Lord says in Revelation 3:19 all those whom I love I rebuke and I discipline.
நான் நேசிக்கிறவர்களை நான் சிட்சிக்கிறேன் கடந்து கொள்கிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்கிறார்.
So if you love your child you must correct that child and discipline that child.
நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நேசிக்கும்போது அவர்களை நீங்கள் சிட்சிக்க வேண்டும் திருத்த வேண்டும்.
You have to instruct that child in the ways of the Lord.
கர்த்தருடைய வழிகளை அவர்களுக்கு போதிக்க வேண்டும்.
We have to teach them for example that they should never tell a lie.
ஒரு காலம் பொய் சொல்லக்கூடாது என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
They don't know that automatically.
தானாக அவர்கள் அதை விளங்கிக் கொள்ள
மாட்டார்கள்.
போய் சொல்லக்கூடாது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க
வேண்டும்.
பெரியவர்களிடத்திலே பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும்.
The instruction of the Lord.
இதுதான் கர்த்தருக்கேற்ற போதனை.
Principles of God's word.
தேவனுடைய வார்த்தையின் கோட்பாடுகள்.
The principle of salvation.
ரட்சிப்பின் கோட்பாடு.
We've got to encourage them to receive Jesus Christ as their savior.
இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதிக்க வேண்டும்.
We've got to encourage them to be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்று அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும்.
Not just the instruction of the Lord.
தேவனுடைய போதனை மட்டுமல்ல.
The discipline of the Lord.
கர்த்தருடைய சிட்சை.
Where we correct them.
அவர்களை திருத்துகிறோம்.
Rebuke them.
கடந்து கொள்கிறோம்.
Punish them.
தண்டிக்கிறோம்.
And when they are small, use the rod on them.
சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது பிரமையை நாம் பயன்படுத்த வேண்டும்.
Proverbs is a new covenant book in the Old Testament.
நீதிமொழிகள் என்பது பழைய ஏற்பாட்டிலே உள்ளதான புது உடன்படிக்கையின் புத்தகம்.
And here it says in Proverbs chapter 22.
நீதிமொழி 22 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Some very good verses.
மிகவும் நல்ல வசனங்களை வாசிக்கிறோம்.
First of all verse 6.
ஆறாம் வசனம்.
Train up a child in the way he should go and when he is old he will not depart from it.
பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்.
And further
மீண்டும்
verse 15
பதினைந்தாம் வசனம்.
Foolishness is bound up in the heart of a child but the rod of discipline will remove it far from him.
பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும் அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும்.
Isn't that interesting?
இது விருப்பமாக இல்லையா?
There's foolishness in the heart of every child.
எல்லா பிள்ளையினுடைய நெஞ்சிலேயும் மதியினம் ஒட்டியிருக்கிறது.
Take a rod and hit him at the bottom when he disobeys you.
கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நீங்கள் அவனுக்கு ஒரு பிரம்பு எடுத்து அடித்தீர்களானால்
there's a connection between that bottom and his heart.
அவனை கீழே அடிக்கும் பொழுது அதற்கும் இருதயத்திற்கும் ஒரு
foolishness is driven out of the heart.
உள்ளத்திலிருந்து மதியீனமானது வெளியே விரட்டப்படுகிறது.
It says further,
மீண்டும் பார்க்கிறோம்,
in Proverbs 23,
நீதிமொழி 23 அதிகாரம்
verse 13,
13 வசனம்,
don't hold back discipline from the child.
பிள்ளையை தண்டியாமல் விடாதே.
Although you beat him with a rod, he'll not die.
அவனை பெருமையால் அடித்தால் அவன் சாகான்.
You shall beat him the rod and deliver his soul from Sheol.
நீ பெருமையால் அவனை அடித்து பாதாளத்துக்கு அவனை தப்பு வைக்க வேண்டும்.
Children need to be disciplined.
ஆகவே பிள்ளைகள் திருத்தப்பட வேண்டும்.
In Hebrews in chapter 12,
எபிரேயர் 12 அதிகாரம்,
it says here,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
verse 5,
ஐந்தாம்,
my son, don't regard lightly the discipline of the Lord.
கர்த்தருடைய சிட்சை அற்பமா என்னாதே.
Because the Lord disciplines and scourges every son whom he receives. Verse 6,
ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம், எந்த மகனையும் தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார்.
Then it says in the last part of verse 7, what son is there whom his father does not discipline?
தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ?
If you are without discipline, you are illegitimate children.
சிட்சை உனக்கு கிடையாது என்றால் நீ பேசின் பிள்ளையா இருப்பாயே.
So God disciplines us.
அவர் தேவன் நம்மை
சிட்சிக்கிறார்.
அவர்தான் சிறந்த தகப்பன்.
And we need to discipline our children.
நாமும் நம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்க வேண்டும்.
Not in anger.
கோபத்திலே அல்ல.
God doesn't do it in anger.
தேவன் கோபத்திலே செய்வதல்ல.
But correct us and lead us in the right path.
தேவன் நம்மை சிட்சித்து சரியான பாதையில் நடத்தும்படியாக அப்படி செய்கிறார்.
And though this is not written in scripture,
இவைகள் வேதத்தில் எழுதப்படாது.
My recommendation is,
என்னுடைய ஆலோசனை என்ன,
once your child becomes 13 years old,
13 வயது ஆகும்போது உங்கள் பிள்ளைகளை,
you should not hit them physically anymore.
அதற்கு பிறகு நீங்கள் சரீரத்தில் நீங்கள் சரீரம் அடிக்க கூடாது.
Treat them like adults.
நீங்கள் வளர்ந்தவர்களைப் போல நடத்துங்கள்.
After that you can correct them, rebuke them.
அதற்கு பிறகு நீங்கள் அவர்களை கடிந்து கொள்ளலாம்.
Put your arms around them and pray with them when they do something wrong.
இந்த கரங்களை அவர் மீது போட்டு நீங்கள் அவர் தவறு செய்யும்போது ஜெபியுங்கள்.
But if you have done a good job of discipline by the time they are 12 years old, you won't have much problem later on.
12 வயது வரை நீங்கள் சிட்சித்து நல்ல ஒரு வேலை செய்து விட்டால் அதற்கு பிறகு உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்காது.
You must have faith that God will help you to bring up your children properly.
தேவன் உங்கள் பிள்ளைகளை வளர்த்த உதவி செய்வார் என்ற விசுவாசம் உங்களுக்கு
இருக்க வேண்டும். Husband and wife must pray together for their children.
தங்கள் பிள்ளைகளுக்காக புருஷனும் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும்.
Bring our children up in your ways.
எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய வழியில் வளர்த்த உதவி செய்யும்.
Only God can help you.
தேவன் மட்டுமே
உங்களுக்கு உதவி செய்யும்.
தேவன் கண்டிப்பாக
உதவி செய்வார். Because he wants you to bring up godly children.
ஏனென்றால் நீங்கள் தேவபக்தியுள்ள பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
Will you pray now?
இப்போ நீங்கள் ஜெபிப்பீர்களா?
You bow your heads and say, Lord,
நீங்கள் தலைகளை வணங்கி ஆண்டவரே என்று ஜெபிப்பீர்களா?
Help me to be a good father.
நல்ல தகப்பனாக இருக்க எனக்கு உதவி செய்.
A good mother.
நல்ல தாயாக இருக்க உதவி செய்.
Bring up my children in godly ways.
என்னுடைய பிள்ளைகளை தேவபக்தியுள்ள வழியில் வளர்க்க உதவி செய்ய
மாட்டேன். Not for our name but for your glory.
எங்களுடைய பெயருக்காக அல்ல ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக.
Thank you Lord.
நன்றி ஆண்டவரே.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே கேட்கிறோம்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.